ಶ್ರೀಮದ್ರಂಗ ಷಟಾದಿ ಸಂಯಮಿವರಾ ಲಬ್ಧಾಗಮಾಂತದ್ವಯಂ ಶ್ರೀಮದ್ವೀರ ರಘುರ್ವಹಾದ್ಯಷಡಜಿತ್ ಪಾದಾರವಿಂದಾಶ್ರಯಂ ಶ್ರೀಮದ್ವೇದವಂಸ ದೇಶಿಗಯತೆ ಕಾರುಣ್ಯ ವೀಕ್ಷಾಸ್ಪದಂ ಸೇವೇ ರಂಗಧೀನ ಶಾಸನವಸಂ ನಾರಾಯಣಂ ಯೋಗಿನಂ ನೀಳಾತುಂಗಸ್ತರಗಿರಿ ತಟೀ ಸುಪ್ತ ಉದ್ಬೋಧ್ಯ ಕೃಷ್ಣಂ ಪಾರಾರ್ಥ್ಯಂ ಸ್ವಂ ಶ್ರುತಿ ಸದಸಿನ ಸಿದ್ಧಮಧ್ಯಾಪಯಂತಿ ಸ್ವಚ್ಚಿಷ್ಟಾಯಾಕ್ಷಜನಿಕಟಿತಂ ಯಾವರಾಕೃತ್ಯ ಭೂಪೇ ಗೋದಾತಸ್ಯೈ ನಮ ಇದಮಿದಂ ಭೂಯೇ ಮಾಸ್ತು ಭೂಯ ಅನ್ನವಯಂ ಭೂಮಯ ಅಂಡಾಡರಂಗಕ್ಕೆ ತನ್ನ ತಿರುಪ್ಪಾವೈ ಪಲ್ಪನಿಯಂ ಇನ್ನಿಸಯಾಲ್ ಪಾಡಿಕೊಡುತ್ತಾಳ್ ನಪ್ಪಾಮಾಲೈ ಭೂಮಾಲೈ ಸುಡಿಕೊಡುತ್ತಾಳೆ ಚಂದ್ರು ಸುಡಿಕೊಡುತ್ತ ಸುಡಗೊಳಿಯೇ ತೊಲ್ಪಾವೈ ಪಾಡಿಯರುಳವಲ್ಲ ಬಲ್ಪಡೆಯಾಯ್ ನಾಡಿನಿ ವೆಂಕಡವರ್ಕು ಎಲ್ಲೈ ವಿಧಿಯಲ್ಲೈಂ ಮಾತ್ರ ನಾಂ ಕಡವಾಣವೇ ನಲ್ಗು ನೋಟ್ರಿಚ್ಚುವರ್ಕಂ ಭೂಹಿಂದ್ರಾತ್ಮನಾಯ್ ಮಾತ್ರಂ ತಾರಾರೋ ವಾಸಲ್ ತಿರವಾದ ನಾತ್ರ ತುರಾಯಿ ನಾರಾಯಣ ನಮ್ಮಾಲ್ ತೋತ್ರ ಪರೈತನು ಪುಣ್ಯನಾಲ್ ಪುಟ್ಟರು ನಾಳ್ ಕೂತ್ರತ್ತಿರುವ ಐದಿಳಿದ ಉಪಕರಣನು ತೋತ್ರ ಉನಕ್ಕೆ ಬೆರೆದು ಇಲ್ತಾನ್ ತಂದಾನೋ ಆತ್ಮನಂತರುಳೆಯಾಯ್ ಅರುಂತರವೇ ನೇತ್ರಮಾಯಿ ಬಂದು ತಿರವೇನೋ ಎಂಬಾವಾಯ್ ಮೈಲೈ ಮಾನಗರತ್ತಿದ್ದು மாணவனோடு நோட இருந்தொழி நம்மையெல்லாம் அனுகிரகிக்கிற ஆச்சாரிய சிங்கர்கள் அழகிய சிங்கர்கள் திருவடி தாமரைகளிலே பிரணாமங்களை தெரிவித்துக் கொண்டு இந்த திருப்பாவை உபன்யாசத்தை ஆரம்பிக்கிறேன். அண்டாள் கிருஷ்ணபக்தியில் விஞ்சி இருக்கிற காரணத்தினால தன்னைப் போலவே எல்லாரும் என்கிற எண்ணம் அவளுக்கு இருக்கிறபடியினால அத்தனை பேரோடையும் நாம் கலந்து பரிமாறி போதையந்த பரஸ்பரம்னு கீதையில் சொன்ன மாதிரி ஒருவருக்கொருவர் கிருஷ்ணானுபவ ரசத்தை பெற வேணுங்கிற ஒரு பாரிப்பு ஆண்டாளுக்கு இருக்கிறபடியினால ஆண்டாள் இந்த நோன்பு நிகழ்ச்சியில பேர் கொடுத்துட்டு வராமல் இருக்கிற பெண்கள் அவர்களை அவர்கள் திருமாளிகை வாசலுக்கு சென்று எழுப்பிக் கொண்டு போவதாக பாசுரம் வரிசையா வந்திருக்கு. ஆறாவது பாசுரம் சேர்ந்து இன்னி தினம் பத்தாவது பாசுரம். இந்த பெண் எப்படிப்பட்டவள்னா பொதுவா கோபகன்னிகைகள் கிருஷ்ணன் சொன்னாலே தண்ணீர் தாகம் எடுத்தவாள் போல எங்கே எங்கே என்று ரொம்ப தவிச்சு போவார்கள் கோபகன்னிகைகள். இந்த பெண் பேரை சொன்னா கிருஷ்ணன் அந்த மாதிரி தவிச்சு போவான. அப்பேற்பட்ட வசதியான பெண் இவள். கோபகன்னிகைகள்ல ஒரு கோபகன்னிகைய கிருஷ்ணன் அப்படியே தூக்கிட்டு அவள் விரும்பிய அந்த பூவை பறிக்கிறதுக்காக அவளோடு அவன் முயற்சி பண்ணான்னு பாகவதத்தில் ஸ்லோகம் இருக்கு. அவ்வளவு அந்த கோபகன்னிகை கிட்ட கிருஷ்ணனுக்கு ஒரு பரிவு பிரீத்தி அவ்வளவு அதிகமாக அந்த பெண் கிட்ட காமிச்சான்னு ஏதோ ஒரு பொண்ணை பற்றி சொல்லச்சு. ஒருவேளை அந்த மாதிரி பொண்ணா இருப்பாளோ இவோ அப்படின்ட்டு நம் பூர்வாச்சாரியால் சில பேர் அபிப்பிராயப்படுறாங்க. இந்த பெண் எம்பெருமானை உத்தேசிச்சு எந்தெந்த கிரியாகலாபங்கள் செய்யணும்னு சாஸ்திரம் சொல்றதோ அந்த காரியங்களையெல்லாம் செவ்வேறே செஞ்சு முடிச்சவள். சமாபித்த விரதஸ்நான விரதானுஷ்டானத்தை பூர்த்தி பண்ணவள். ஆனப்படினால இவள் நிர்பரோ நிர்பயோஸ்மின்ற கணக்கில் மார்பிலே கை வைத்து உறங்கலாம்படி சந்தோஷமாக இனிமே எனக்கு யார் எனக்கார் நிகர் நானிலத்தே அப்படின்ற ரீதியில இருந்து கொண்டிருக்கிற ஒரு பெண். அதாவது சாஸ்திரம் சொன்ன ரீதியில நாம் நடக்க வேணும். சாஸ்திரம் நமக்கு நல்ல விஷயங்களை எல்லாம் போதிக்கிறது. சாஸ்திரம்னாலே சாசனா சாஸ்திரம் உச்சியத்தே, சாஸ்திரம்னாலே ஆர்டர் அர்த்தம். இந்த ஆர்டர் நமக்கு ரெண்டு பேர் போட்டார். ஒன்னு பெருமாள் போட்ட ஆர்டர் ஒன்று உண்டு, இன்னொன்னு மகரிஷிகள் போட்ட ஆர்டர் உண்டு. பெருமாள் போட்ட ஆர்டர் என்னன்னா, அவருடைய சாஸ்திரம் என்னன்னா, ஸ்ருதி ஸ்மிருதி மமை வாஜ்யா எஸ்தாம் உல்லங்கிய வர்த்ததே ஆஜ்யாச்சேதி மம துரோகி மத்பக்தோபி ந வைஷ்ணவா. இது எம்பெருமான் இட்ட கட்டளை. ஸ்ருதி என்னுடைய கட்டளை என்னான்னு வச்சா ஒரு ஆஜ்யை, வேதம் சொல்ல பிரகாரம் நீங்கள் நடக்கணும். ஸ்மிருதி ஸ்மிருதினா தர்மசாஸ்திரங்கள், அது சொல்ற பிரகாரம் நீங்கள் நடக்கணும். இது என்னுடைய கட்டளையில் தான் எம்பெருமான். அதை யார் மீறாளோ அவ அத்தனை பேரும் என்னுடைய ஆஜ்யையை மீறுபவர்கள், எனக்கு துரோகம் பண்ணவர்கள். அவர்கள் வைஷ்ணவர்களாக இருந்தாலும் நான் மன்னிக்க மாட்டேன். என் பக்தாளா இருந்தாலும் அவளை வைஷ்ணவ கோஷ்டியில சேர்த்துக்க மாட்டேன். என்ன அது, ஒரு தனி கோஷ்டி. பெரியாழ்வார் சொல்வார், சாது கோட்டியுள் கொள்ளப்படுவாரே வரும். சாது கோஷ்டின்னு ஒரு கோஷ்டியா, அந்த சாது கோஷ்டின்னா ஏதோ யார் ஜோலிக்கு போகாத ரொம்ப சாதுவா இருக்காரு அந்த சாதுன்னு அர்த்தம் இல்லைங்க. அந்தரதிகரண பாஷ்யத்தில் சொன்ன மாதிரி உபாசகாலுக்கு சாதுக்கள் பேர். ஏதோ அந்த துவாத்ரிம்சத் வித்யாகான்னு சொல்லி 32 வித்யைகள்ல ஏதோ ஒரு வித்யையை உபாசனம் பண்ணி எம்பெருமானுடைய திவ்ய சரணாரவிந்தத்தை சமாசிரயணம் பண்ணுபவர், சம் ஆசிரயணம். அப்படிப்பட்டவாள் தான் இங்க சாதுன்னு அந்த சொல்லால சொல்லப்படுறாள். அப்படினால பெருமாள் ஒரு ஆர்டர் போட்டார், நம்ம வேதம் சொன்ன பிரகாரம் நாம் கேட்கணும். வேதம் எவ்வளவோ நமக்கு விதிக்கிறது, சத்தியம் பதா தர்மம் சாரா எல்லாம் சொல்றது, தர்மசாஸ்திரங்களும் அதே மாதிரி சொல்றது. தர்மசாஸ்திரங்கள்ல மனுஸ்மிருதி ஆரம்பிச்சு, மனுஸ்மிருதி கௌதம தர்மசூத்திரம், அத்ரி ஸ்மிருதி, பரத்வாஜ ஸ்மிருதி, யாஜ்யவல்க்ய ஸ்மிருதி, ஆபஸ்தம்ப தர்மசூத்திரம், இந்த மாதிரி நிறைய இருக்கு. மனுஸ்மிருதியில இரண்டாவது அத்தியாயத்தில் ஒரு ஸ்லோகம் இருக்கு, லௌகிகம் வைதிகம் வாபி ததா ஆத்யாத்மமேவா ஆததீத யதோ ஞானம் தம் பூர்வம் அபிவாத ஏத்து. ஆனா அங்க வந்து வியாக்கியானம் பண்ணவர் அவர் அத்வைத்தியான அப்படின்னால கொஞ்சம் அவாயுமான வியாக்கியானம் பண்ணிட்டார். நம்மளவா சுஷ்டாத்வைத பிரகாரம் ராமானு சித்தாந்த பிரகாரம் பண்ணணும்னா லௌகிகமான விஷயங்களையும் இந்த லோகத்துக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்கள், வைதிகமான விஷயங்கள் இவைகளையெல்லாம் யார் மூலமாக நாம் பெறுகிறோமோ அப்பேற்பட்டவாளை முதல்ல சேவிங்கோ. ஆக ஒரு சதாச்சாரிய சம்பந்தம், அந்த சதாச்சாரிய சம்பந்த மகிமையினால துர்லபம் மனுஷம் ஜென்மன்ற ரீதியில மனுஷ ஜென்மா துர்லபமாக வாய்க்கப்பட்டிருக்க செய்தே இந்த மனித உருவை தாங்கி செய்ய வேண்டியதான காரியங்கள், சாஸ்திர விகிதமான காரியங்கள், அதை நாம் முதல்ல செய்யணும். பிராமணனாக பிறந்தார், உபநயனம் பிராமணசியாஷ்டமே நவமே பஞ்சமே வா காவியம் கர்ப்பாதி சங்கியா வருஷாணாம் தத்வித்தீயம் ஜென்ம தத்யஸ்மாத் ச ஆச்சாரிய வேதானுவசனாச்சா. கௌதம தர்மசூத்திரம், பிறந்த 8வது வயசுல பிராமண பையனுக்கு உபநயன சம்ஸ்காரம் பண்ணு. உப குருவுடைய சமீபத்தில் நயனம், இந்த வட்டுவை இந்த பிரம்மச்சாரி ஆக்ஷன் போறது, அல்லது உப வேதத்தினுடைய சமீபத்துக்கு இந்த விளையாட்டான ஆக்ஷன் போறது, ரெண்டு அர்த்தம் உபநயனம். அந்த மாதிரி உபநயன சம்ஸ்காரம் ஆனவுடனே ஸ்ரீவைஷ்ணவனாக பிறந்தவனுக்கு பிரத்யேகமாக ஒன்று விதிக்கப்பட்டிருக்கு. பொதுவாக தர்மசாஸ்திரம் சொல்றது சத்வாரிம்சத் சம்ஸ்காரை சம்ஸ்கிருதான்னு சொல்லிருக்கு. 40 சம்ஸ்காரங்கள் நமக்கு விதிக்கப்பட்டிருக்கிறது. நாம் செய்ய வேண்டியது 40 காரியங்கள். பிறந்ததிலே கடைசி வரலாம். இந்த 40 சம்ஸ்காரங்கள்ல இது இல்லாத 40 சியூஎம் கம் ஒரு 5, அது பஞ்ச சம்ஸ்காரம். அதையும் சேர்த்து ஸ்ரீ வைஷ்ணவாளுக்கு அந்த சங்கச்சக்கர முத்திரையை திருத்தோள்களிலே ஆச்சாரிய அனுகிரகத்தினாலே பெறுவது. சென்னியோங்கு தன் திருவேங்கடமுடையாய் உலகுதன்னை வாழவல்ல நம்பி தாமோதரா சதிரா என்னையும் என் உடமையையும் உன் சக்கரப்பறி ஒத்திக் கொண்டு நின்னருளே புரிந்திருந்தேன். இனி என் திருக்குறிப்பேர் பெரியாழ்வார் சொன்ன மாதிரி அந்த சித்தமாக செய்ய வேண்டிய அந்த காரியம் சமாஸ்திரயண காரியத்தை செய்யணும். அதுக்கு சமாஸ்திரயணம் பேர் வச்சு. இந்த சமாஸ்திரயணத்தோட கூட இந்த ஆத்மா இருக்க, இந்த ஆத்மாவுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணணும். சரீரத்துக்கு கல்யாணம் பண்ணிக்கிறோம். இந்த ஆண் சரீரம் ஒரு பெண் சரீரத்தோட கல்யாணம் பண்ணிக்கிறது. இந்த ஆத்மாவுக்கு ஒரு கல்யாணம் பண்ண வேண்டாமா? இந்த ஆத்ம கல்யாணம் தான் பெருமாளோட இந்த ஆத்மாவை நாம் வந்து சமர்ப்பிக்கிறோம். பெருமாள்கிட்ட கல்யாணம் பண்ணி வைக்கிறோம். பெருமாள் மாப்பிள்ள, இந்த ஆத்மா வந்து பெண். ஆக சரணாகதி என்பதானது ஆத்ம கல்யாணம். இந்த ஆத்ம கல்யாணத்தை சாஸ்திரம் முடிக்க சொல்றது, செய்ய சொல்றது. ஆனா அப்படின்னால அந்த காரியத்தை ஆச்சாரிய அனுகிரகத்தினால சரணாகதிய அதனுடைய அங்கங்கள் 6 அங்கங்களோடு ஆனுகூல்யசிய சங்கல்பா பிராத்திகூல்யசிய வர்ஜனம் ரட்சிஷ்யதீதி விஸ்வாசா கோத்ருத்வ வரணம் ததா ததா நிக்ஷேப கார்பண்யே ஷட்விதா சரணாகதின்ற அந்த ரீதியில அந்த எம்பெருமான் விஷயத்தில் சரணாகதியை நாம் ஆச்சாரியால் முன்னிலையில் நாம் செய்ய கடமைப்பட்டவர்கள். ஆக அந்த மாதிரி செய்ய வேண்டியதான விரதங்களை, செய்ய வேண்டியதான அனுஷ்டானங்களை நாம் ஒழுங்கா செஞ்சு முடிச்சுட்டா நமக்கு என்ன ஒரு டைட்டில் வருதுன்னா செய்த வேள்வியர். சுவாமி நம்மாழ்வார் செய்த வேள்வியர்னு ஒரு டைட்டில் கொடுக்கிறார். நமக்கு ஒரு விருதம் கொடுக்கிறார். செய்த வேள்வியர் ஒரு யஜ்ஞம், யஜ்ஞத்தை செய்து முடித்தவர், யாகத்தை செய்து முடித்தவர். இது பெரிய யாகம். ஏஷாம் ராஜன் சர்வயஜா சமாப்தா, எல்லா யாகங்களும் இவன் செஞ்சுட்டான், எல்லாமே பூர்த்தி ஆயிடுச்சு இவனுக்கு அப்படின்ற ரீதியில செய்ய வேண்டிய எல்லாத்தையும் ஒழுங்காக செஞ்சு முடித்தார். ஆக நாம் பரநியாசம் சரணாகதி என்பதை முடிச்சுட்டோமான அதனால அப்படி சரணாகதி பண்ற சமயத்திலையும் எந்த எம்பெருமான் விஷயத்தில் நமக்கு ஒரு பக்தி பாவம் இருக்கோ அவன் விஷயத்தில் ஹே பகவன் அகம் சர்வதா தவ அனுகூலாக சியாம், உனக்கு அனுகூலனாக நான் எப்பவுமே இருப்பேன் அப்படின்ற ஒரு அந்த சங்கல்பத்தோட கூட அவரிடம் மகா விஸ்வாசத்தை செலுத்தி சதாச்சாரிய கடாட்ச வீட்சண மகிமையினால அவன் ஒரு பிரபன்னனாக மாறிட்டான். அப்பேற்பட்ட சரணாகதி பண்ணவனுக்கு பிரபன்னன் பேர். பிரபன்னாத் அந்யேஷாம் ந திசதி முகுந்தோ நிஜபதம் சுவாமி தேசிகன் சாதிச்ச மாதிரி அப்படி பிரபத்தி பண்ணாதவன் விஷயத்தில் முகுந்தனுடைய அந்த திருவடி தாமரை கிட்டாது அப்படின்னு சொன்னபடினால அந்த பிரபத்தி என்கிற சரணாகதிக்கு முக்கியத்துவத்தை கொடுத்தார்கள் ஸ்ரீ வைஷ்ணவர்கள். இந்த இதழம் எந்த கோபகன்னிகை எழுப்புறாளோ அந்த பொண்ணு இந்த மாதிரியானவர்கள் அனுஷ்டானங்கள் எல்லாத்தையும் ஒழுங்கா பூர்த்தி பண்ணிட்டார். ஆக பகவதி பாரம் தந்தும் பரம் யசனம் கிருத்தம். சுவாமி தேசிய ரகசிய திருசா சொன்ன மாதிரி நான் செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சுட்டேன், அனைத்து முடித்தனர் சுவாமி தேசிகர், எல்லாத்தையும் முடிச்சுட்டார். அப்படி எல்லாத்தையும் முடிச்ச அளவுக்கு அன்னவர் எல்லாத்தையும் முடிச்சு இருக்கக்கூடிய அந்த நிலைமை வந்த கோஷ்டின்னு ஒரு உண்டு. அந்த கோஷ்டியை சேர்ந்தவள் இந்த கோபகன்னிகை. இந்த கோபகன்னிகையை இப்பொழுது தூக்கத்திலிருந்து எழுப்புறாள். சாஸ்திர விகிதம் சாஸ்திரம் சொன்ன ரீதியில விரதானுஷ்டானத்தை பூர்த்தி பண்ணவள். வெறும் அனுஷ்டானத்தை ஒன்றும் பூர்த்தி பண்ணாதையே, இவர் காலம் கழிக்கல. சாஸ்திரம் சொன்ன வழியில் விரதானுஷ்டானத்தை பண்ண, ஆனா சாஸ்திரம் சொன்ன வழியில் விரதானுஷ்டானத்தை பண்ணிட்டு கூட நான் ஒன்னும் பண்ணலேன்னு சொல்றவா உண்டு. என்ன நைசியான சந்தானம், தன்னை தாழ்த்தி பேசுகிறது. சுவாமி நம்மாழ்வார் நோற்ற நோன்பிலேன் நுண்ணறிவிலேன் ஆகிலும் உன்னை விட்டென்னும் அத்தகிக்கின்றேன் அரவிணனை அம்மானே சேற்று தாமரை சென்னரோடுயர் அப்படின்னு சொல்லி வானமாமலையே அடியேன் தோழ வந்தருளேன் சொல்லி வானமாமல பாசுரத்தில் கோதாந்திரிநாதன மங்களாசாசனம் பண்ற சமயத்தில் நான் எதுவும் பண்ணலையே, எந்த விதமான விரதானுஷ்டானத்தையும் நான் பண்ணலையே, எனக்கு சூட்சமமான ஞானமும் இல்லையே. அயர்வரும் அமரர்கள் அதிபதி அவரும் அங்க வந்து உயர்வர உயர்நலம் உடையவன் எவரவன், அயர்வரும் அமரர்கள் அதிபதி எவரவன், மயர்வர மதிநலம் அருளிதன், மயர்வர மதிநலம் அருளிதன் முதல்லயே சொன்னவர், எனக்கு திவ்ய ஞானத்தையே அவன் அருளிட்டான் சொன்னவருக்கு இங்க வந்து எனக்கு ஞானமே இல்லைங்க, தன்னை அப்படி தாழ்த்தி பேசுகிறேன். அப்படி தன்னை தாழ்த்தி பேசிக்கொண்டு நம்மாழ்வார் அப்படி சொல்லிட்டு நான் விலகி போயிட முடியுமா, நான் உன்னை அடைவதற்கு எந்த விரதத்தையும் அனுஷ்டிக்கவில்லை எந்த விதமான அறிவையும் நான் பெறவில்லை அப்படின்னு சொல்லி நான் தூரமா போயிட முடியுமா, உன்னை அடைவதற்கு நான் முயற்சி பண்ண வேண்டாமா, உன்னை விட முடியாது என்னால ஆத்த கிற்கின்றேன் உன்னை விட முடியல என்னால அப்படின்ற, ஏன்ன அரவிணனை அம்மானே இந்த சம்சார சாகரத்தில் அழுந்தி கிடக்கிற சேத்தனனை கைதூக்கி விடுவதற்காகத்தானே ஒரு சாகரத்திலே கண் வளருவது எங்க வீட்டில். ஆக நம்மள மாதிரி இருக்குவாட சாகரத்தில் அழுந்தி கிடக்கிற சேத்தனனுக்காக நம்மளை தூக்கி விடுறதுக்காக தான் அரவிணனை அம்மானேன்னு போட்டாராங்க. எங்களுக்காகவே நீர் ஒத்தாசை பண்றதுக்கு காத்துருக்கார், அதபடினால அப்பேற்பட்ட எம்பெருமான் உன்னை விட முடியலையே பெருமாளே. நம்மாழ்வார் சொன்ன மாதிரி இங்க இந்த கோபகன்னிகை எல்லா விரதத்தையும் செய்ய வேண்டியதான அந்த விரதங்களை எல்லாம் பூர்த்தி பண்ண வேண்டும். ஆக அப்படி பூர்த்தி பண்ண இந்த கோபகன்னிகை இதுவே எனக்கு யார்கிட்ட என்ன சமர்த்தே சர்வஜ்யே சகஜ சுகுர்தி ஸ்வீகிருத்த பரே எதர்த்தம் கர்த்தவியம் நபுனரிக எத்தின்ச்சு தப்பி நான சமர்த்தன் அவன் சர்வஜன் அவன் சகஜ சுகுர்த்து இயற்கையாகவே அவன் நமக்கு நண்பன் மாதா பிதா பிராதா நிவாச சரணம் சுகுர்த் கதி நாராயண பெருமாள். நோற்று சுவர்க்கம் புகுகின்ற அம்மனாய் அசுரார்த்தத்துக்கு வரும், நோற்று அனுஷ்டானம் பண்ணி அனுஷ்டித்து விரதத்தை அனுஷ்டித்து சுவர்க்கம் புகுகின்ற ஸ்வர்க்கம்னா ஒரு சுகானுபவம், சொர்க்கலோகம்ன்ற சொர்க்கம் இல்லைங்க, ஒரு விதமான சுகானுபவம் கிருஷ்ணனாகிய சுகம். அந்த கிருஷ்ணனாகிய சுகானுபவத்தை பெறுகிற அம்மானாய் எங்களுக்கு சுவாமினியாக எங்கள் அத்தனை பேருக்கும் அந்த நாயிகாஸ்தானத்தில் இருக்கக்கூடிய பெண்ணே, அம்மானாயின்றதுக்கு நாயிகாஸ்தானத்தில் இருக்கிற பெண்ணேன்னு அர்த்தம் இருக்கு, எங்களுக்கு ரட்சையானவளேன்னு அர்த்தம் இருக்கு. நீ இருந்தா போறீங்க பெரிய பலம், அப்பேற்பட்ட பெண்ணே. ஏன்ன சொர்க்கம்ன்ற பதத்துக்கு சொர்க்கலோகம் தானே அர்த்தம் கேள்விப்பட்டிருக்கோம், சொர்க்கம்னா ஏதோ சுகம் அர்த்தம் சொல்றாங்களே அப்படின்னா குருவாச்சாரியார் சொன்னார், சீதா பிராட்டி நானும் காட்டுக்கு வரேன்னு கேட்கிறா குருவாள், நீ வரவாண்டா வயசான மாமனார் மாமியார பார்த்துக்கோ சுசுரூஷ பண்ணவாளுக்கு காட்டில் கொடிய மிருகங்கள்லாம் இருக்கும் வேண்டாம். சீதா பிராட்டி கேட்கல, நான் உங்களோட தான் வருவேன்றவ. யஸ்வயா அசவச்ச ஸ்வர்கா நிறையோ யஸ்வயாவினா, தேவரீரும் சேர்ந்து இருக்கிறது தான் சொர்க்கம். தேவரீரை விட்டு பிரிந்து இருப்பது என்பது எனக்கு நரகத்துக்கு சமானம். யஸ்வயா சகச்ச ஸ்வர்கா, அங்க ஸ்வர்கா நச்ச கீழே கோவிந்தராஜின் வியாக்கியானத்தில் அத்திர ஸ்வர்க சப்தா சுகபாஷின்னு எழுதி. மறுபடினால நோற்று சுவர்க்கம் புகுகின்ற அம்மனாய் உள்ள இருக்கிற பொண்ணு ஒன்று வாய்த்தரகல் மாற்றமும் தாராரோ. சரி, கதவு திறக்க வேண்டாம், ஒரு வார்த்தை வாய் திறந்து ஒரு வார்த்தை சொல்லக்கூடாதா? வாசல் செம்மினால் வாயு செம்ம வேணுமோ என்கிறாள் அப்படின்னு கேட்கிறார். தமிழ செம்புதல் ஒரு பலர் கூடிந்திருக்கு. வாசல் செம்மினால் வாசக்கதவு போட்டு மூடியிருக்கு, வாயு மூடியிருக்கணுமா? மாற்றமும் தாராரோ வாசல் திறவாதார். வாசல் திறக்காம இருக்காளே, திறக்க வேண்டாம், ஒரு வார்த்தை வந்துட்டேன்னு ஒரு வார்த்தை சொல்லாமே. இந்த மாதிரி சொல்ற சமயத்தில் எங்க பார்த்தாலும் ஒரு திருத்துழாயுடைய பரிபலம் அந்த வாசனை வெளியில வரதா. அந்த திருத்துழாய் வாசனையை பார்த்த உடனே போகோ பெருமாளுக்கு வந்து போயிருக்காரு, கிருஷ்ணன் வந்து அவருடைய நடமாட்டம் இருந்திருக்கு. நடமாட்டம் காண பாவியேன் அல்வா சொன்ன மாதிரி இந்த நடமாட்டத்தை எங்கெல்லாம் பார்க்க முடியல, நீ அனுபவிச்சுட்டு இருக்காய் உள்ளுக்குள்ள. எங்க கிருஷ்ணர் எங்க இருக்க? கிருஷ்ணர் இங்க வரலையே. ஆண்டா சொல்ற கோயிற் சாந்தை ஒழிக்க ஒண்ணுமோ என்கிறாள். கோயில் தாயார் கர்ப்ப கிரகத்தில் அங்க கொடுக்கிற சந்தனமோ ஏதோ ஒரு வாசன வஸ்துக்கள், திருப்பதியில் அந்த பச்சைக்கல் போறோம் அந்த மாதிரி வாசன திரவியங்கள் இருக்கு, அது மூடி கொண்டு வந்தா கட்டாயம் அந்த வாசனை காமிச்சு கொடுத்துறாரா? நகி கஸ்தூரிக்கா மோதா சபதேன நிவாரியத்தை, ஒரு சம்ஸ்கிருத கவி. அந்த மாதிரி கஸ்தூரியனுடைய வாசனை தெரிஞ்சிருமே திருக்குறந்த ஆண்டவர் சாஞ்சம். அவர் வந்து துவாரகைக்கு சஞ்சாரம் போயிருந்துச்ச, ஏதோ ஒரு தைலம் மாதிரி கையில் அப்படி கொடுத்தாலும் அந்த அரச அந்த பூஜாரி கொடுத்தார். எல்லாரும் கைகறி பண்ண எல்லாரும் ஒரு வார காலத்துக்கு அவ வயிற்று அந்த வாசனை போவே இல்லையா? அந்த மாதிரி எம்பெருமான் அவன் இருக்கிற இடம் அதை காட்டி கொடுக்கிறது அந்த திருத்துழாய் வாசனை. நாற்ற துழாய் முடி அந்த திருத்துழாய், அதனால் அலங்கரிக்கப்பட்ட முடியை உடைய கிரீடத்தை உடைய திரு அபிஷேகத்தை உடைய கிரீடத்துக்கு திரு அபிஷேகம் பேர் சம்பிரதாயத்தில். வைஷ்ணவர்கள் மாத்திரம் சொல்ற பாஷை திரு அபிஷேகம். ஆக கிரீடம் சொல்ல மாட்டார். ஆக பெருமாளுடைய அந்த கிரீடத்தில் திரு அபிஷேகத்தில் சாத்தப்பட்டிருக்கிற மாலை திருத்துழாய் மாலை. நாற்றத்துழாய் முடி திருவாய்மொழி வியாக்கியானத்தில் வீட்டில் ஒரு இடத்த சொல்ற, இவனுடைய சர்வேஸ்வரத்துவ சூச்சகமீரே திருத்துழாய் வளையம் அப்படின்ற வளையம்னா மாலை. இந்த திருத்துழாய் மாலையை பெருமாள் அவர் வந்து அலங்காரமாக அணிந்து கொண்டிருப்பது இவன் சர்வேஸ்வரன் என்பதை காட்டுகிறதாம். பரத்துவ சூச்சகம் சர்வேஸ்வரத்துவ சூச்சகம் அப்படின்னு சொல்றேன். நாற்ற துழாய் முடி நாராயணன் என அவனுக்கு திருத்துழாய் மாலைன்னா ரொம்ப பிடிக்கும். அந்த திருத்துழாய் மாலையோடு கூடின நாராயணன் அப்படின்னு என்ன ஆழ்வார்களுக்கும் எல்லாருக்குமே ஆண்டாளுக்கு எல்லாருக்குமே பெருமாளை சொல்லி பெருமாளுக்கு சம்பந்தப்பட்ட வஸ்துக்களை சொல்லி சந்தோஷப்படுறது அவளுக்கு கைவந்த கலை. பெருமாளுக்கு மிகவும் பிடித்தமான திருத்துழாயை பற்றி சொல்லி ஆசைப்படுறாள். சுவாமி நம்மாழ்வார் நாலு பிரபந்தங்கள் அருள் செஞ்ச, நாலு வேதங்களுக்கு சாரமாக, அதுல திருவிருத்தம்னு ஒரு பிரபந்தம். அந்த திருவிருத்தம்ங்கிற பிரபந்தம் பூர்த்தியா திருத்துழாய் மனம் தமிழும் பிரபந்தம். முதலேந்து கடைசி பாசுரம் வரலாம், ஒவ்வொரு பாசுரத்திலையும் துழாய் துழாயின்னு வரும். அப்படி ரொம்பவும் ஆழ்வார்கள்லாம் திருத்துழாய் விஷயமாக போகிச்சு போறாங்க. இதை சொல்லணும்னா குட்டநாட்டு திருப்புலியூர் திவிதேசம், அந்த குட்டநாட்டு திருப்புலியூர் எம்பெருமானை மோகிக்கிறாள் பெண்ணாக மாறிய நம்மாழ்வார். இவர் பொம்னாட்டியா மாறியுள்ள அந்த மாதிரி நினைச்சுக்கிற ஐகாபாவம். இவருடைய தாய் தகப்பன் பராங்குசநாயகிக்கு கல்யாணம் பண்ணணும் ஏற்பாடு பண்றான், விவாக பிரயத்தனம் பண்றான். வியாக்கியானத்தில் அப்படி சுவாரஸ்யமா எழுதுறார் வீடுகார. அப்படி கல்யாணம் பண்ணணும்னு பிரயத்தனம் படுற சமயத்தில் தோழி சொல்றாளா, பராங்குசநாயகி நீங்க சரியா பார்க்கலையா, அவள் திருமேனியில தென்படுகிற அந்த திருத்துழாய் வாசனையை நீங்கள் முகரலையா, இவளுக்கு அந்த குட்டநாட்டு திருப்புலியோர் எம்பெருமானோட ஒரு சம்பந்தம் வாய்க்க பெற்ற விஷயம் உங்களுக்கு தெரியாதா, தனியா யாரோட கல்யாணம் பண்ணிக்க போறோம், இவளும் தன்னன் துழாய் கமழ்தல் இன்றி மற்றொரு உபாயமன், வேற என்ன உபாயம், என்ன பண்ண இந்த விஷயத்தில் என்ன பண்ண முடியும், குட்டநாட்டு திருப்புலியோர் எம்பெருமான் விஷயத்தில் இவள் நேர்பட்டு இருக்காளே, அவனையே இவள் வந்து காதலிச்சு அவங்கிட்டயே ஆசையா இருக்காளே அப்படின்னு ஒரு பாசுரம் திருவாய்மொழியில உண்டு. அப்படி பெருமாள் கிட்ட விளங்குகிற அந்த திருத்துழாய் விஷயத்தில் ஆழ்வார்கள் ஆழங்கால் படுவார்கள். ஒரு நாள் பராங்குசநாயகி நம்மாழ்வார் பித்து பிடிச்சா மாதிரி உட்காந்துருக்கா. அப்ப எதிர் வீட்டம்மா ஏதோ காரியமா இவா வீட்டுக்கு வரா, வந்து பராங்குசநாயகியுடைய அம்மா கிட்ட வந்து இவளை வாசல ஓ மாதிரி உட்காந்துருக்கா, நம்மாழ்வார் உட்காந்துருக்கார். அவளை ஒரு தடவை ஏற இறங்க பார்த்துட்டு அவ அம்மா கிட்ட போய், என்னது உன் பொண்ணு இப்படி உட்காந்துருக்காளே, என்ன இதா கோபமா சண்டையா, அதை ஏன் கேட்கிற, இந்த குழந்தைய இந்த பொண்ணை எவ்வளவு செல்லமா நான் வளர்த்திருக்கேன், இவ கேட்டதெல்லாம் வாங்கி கொடுக்குறேன், ஆனா இவ என்ன பண்ணா தெரியுமா, ரொம்ப அடம் பிடிக்கிறா, என்னால செய்ய முடியாத கோரிக்கையை வைக்கிற, நான் என்ன பண்றது அப்படின்னா கேட்கிறாங்க. பிரளயம் வந்த போது வடபத்திர சாயியாக பாலகிருஷ்ணன் அந்த ஆலய இலையில பட்டு இருக்கிற சமயத்தில் அவருடைய திருவடியிலே சாத்தப்பட்டிருந்த அந்த திருத்துழாய் மாலை இருக்க, அது எனக்கு ஓடும் அழறாவன பண்றது, எங்கே இது தரது, பாலனாய் ஏழுலகுண்டு ஆளிலை அன்னவசம் செய்யும் அன்னனார் தாளினை மேலணி கண்ணன் குழாய் என்னே மாலுமால் வல்வினையேன் வடவல்லியே. பாலனாய் இவனோ பாலன் சின்ன குழந்தை, சின்ன குழந்தைக்கு ஒரு வயசு நிரம்பாத குழந்தை, தாய்ப்பால் சாப்பிட்ற குழந்தை, அது கை கட்டி தூரத்தில் எந்த வஸ்து இருந்தால் தூக்கி வாயில போகும். ஆக இவன் பாலனாக தன் கைக்கு எட்டிய இந்த 14 லோகங்களையும் அடுத்து வாயில போட்டுட்டான். பாலனாய் ஏழு உலகுண்டு, 7 7 16 உபலட்சணம், 7 14 எட்டையே சேர்த்து அது சாப்பிட்டு சாப்பிட்ட உடனே பிரளயம், மகா பிரளயம், அது அலை அடிக்கிறது, எங்க பார்த்தாலும் ஜலமயம் ஆகிப்போச்சு, பூலோகமே தெரியல, ஒரே ஜலமயம், அப்படி அலை அடிச்சுட்டு இருக்கு. அப்போ இந்த குழந்தை படுத்துட்டு இருக்கான் ஆலை அலையில, லோகம் எல்லாம் வைத்து உள்ள இருக்கு, அந்த சமயத்தில் ததும்பர் தான் அந்த லோகங்கள்லாம் அப்படி ததும்பி ததும்பி டக்குனு வாயில வெள்ள உதுத்தானே நிகரணம், அது மாதிரி வெள்ள உதுத்த என்ன பண்றதுன்னு பெருமாள் என்ன பண்ணிட்டாராம், பாலகிருஷ்ணன் தான் கால் கட்ட வரல எடுத்து அது வாயில வச்சுட்டார். பெரியாழ்வார் திருமொழி வியாக்கியானத்தில் வியாக்கியானக்காரா சொன்னான், இந்த 14 லோகங்களையும் ஜாக்கிரதையா காப்பாற்றணுன்றதுக்காக தன் வைராகிய இந்த குப்பியில, குப்பின்னா கண்ணாடி குப்பி, இந்த குப்பி மேல மூடி போட்ட மாதிரி தன் கால் கட்ட வரல ஒரு மூடி மாதிரி வச்சு போட்டுவிட்டார். பெரியாழ்வார் திருவடி வியாக்கியான, இது ஒரு அர்த்தம். இன்னொரு அர்த்தம், இவனால் அனுப்பப்பட்ட, இவனால் பட்சிக்கப்பட்ட, சாப்பிடப்பட்ட அந்த லோகங்கள் இருக்க அந்த ஜீவராசிகளுக்கு ஆகாரம் போக வேண்டாமா? தன் கால் கட்டவரில் இருக்கக்கூடியதான விஷ்ணு பதே பரமே மத்வ உத்சா, அந்த தேன் சுரிகின்ற திருப்பாதம் சொல்றாளே, அந்த தேன் வந்து அப்படியே சிரவிச்சுட்டு இருக்கான், தேன் பெருகுகிறதான், அந்த தேனை அந்த ஜீவராசிகளுக்கு உள்ள அம்சிருக்கானாம், அதுக்காக வாயில வரல வச்சிருந்தான். ரெண்டு அர்த்தம் இருக்கான். பாலனாய் ஏழுலகுண்டு ஆலிலை, அந்த ஆலையிலையில சயனித்துக் கொண்டிருக்கிற பாலகிருஷ்ணன், ஆலிலை அன்னவசம் செய்யும் அன்னலார், அன்னவசம், அன்னவசம்னா தாய்ப்பால் சாட்ட குழந்தை ஒரு குட்டி தூக்கம் போடுவான், உடனே அந்த குட்டி தூக்கத்துக்கு தமிழ அன்னவசம் பேர், தமிழ் அகராஜியில் இருக்கு. திருவாயு மொழியில மூணு இடத்துல அன்னவசம் சொல்ற, வேற எந்த ஆழ்வார்களும் அன்னவசம் பார்த்த பிரயோகம் பண்ணல 4000 திருவாயு மொழியில மாத்திரம்னா மூணு இடத்துல அன்னவசம் வரும், 4ஆம் பத்திலையும் 8ஆம் பத்திலையும் 11 இடத்துல. ஆக அப்படி குட்டி தூக்கம் போட்டு அன்னவசம் செய்யும் அண்ணலார், அண்ணல் அவர் சுவாமி, அவருடைய தாளினை மேலணி, அவருடைய தாள் திருவடிகள் அதன் மேல் அணி, அதன் மேலே அலங்காரமாக சாத்தப்பட்டிருக்கிற தன் அம் துழாய், தன் குளிர்ச்சியான அம் அழகிய துழாய், திருத்துழாய் மாலை, அது எனக்கு ஓடும் ஆசைப்படுறாங்க, நான் எப்படி நிறைவேற்றி தர முடியும்? ஆக திரு எம்பெருமானுடைய அவனுக்கு மிகவும் பிரியமான அந்த திருத்துழாய் மாலை, அந்த திருத்துழாய் மாலையை ஆசைப்படுறாள் பராங்குஷநாயகின்னா, பராங்குஷநாயகி என்பவள் சுவாமி நம்மாழ்வார், அவர் பிரபன்னஜன சந்தான கூட்டஸ்தர், ஆழ்வார்கள் கோஷ்டிக்கு தலைவர், அவர் தலைவரே பிரிச்சு மிச்சவாழ்லாம் வாங்கிட்டுருப்பாளா, எல்லாரும் அதே மாதிரி தான் இருக்கு. திருவேங்கரமுடையானை மங்களாசாசனம் பண்ற சமயத்தில் இந்த திருத்துழாயினாலே அலங்கரிக்கப்பட்டிருக்கிற திருவேங்கரமுடையானே, உந்தார் தன்னந்துழாயினாய் அமுதே சொல்லி அந்த தன்னந்துழாய் மாலையை அணிந்து கொண்டிருக்கிற அமிர்தம் போய் போல் பரம போக்கியமாக விளங்குபவனே அப்படின்னு ஆச்சரியமாக சுவாமி நம்மாழ்வார் அனுபவிக்கிறார். திருப்பதி மலையில இந்த ஒரு மாச காலம் திருத்துழாயினால பெருமாளுக்கு திருவாராதனம் கிடையாது, வில்வதளத்தினால்தான் பெருமாளுக்கு பூஜை, வில்வார்ச்சனை, வெங்கடேஸ்வர சகஸ்ரநாம அர்ச்சனை சொல்லலாம், துளசியால் அர்ச்சனை பண்ண மாட்டா இந்த ஒரு மாசம், வில்வதளத்தினால்தான் அர்ச்சனை. உடையவர் ராமானுஜர் காலத்தில் இங்க வில்வதளத்தினால அர்ச்சனை நடைபெறுகிற காரணத்தினால பெருமாள் உள் சாத்து மேல் சாத்துன்னு ரெண்டு பட்டு புடவைகளை கட்டிருக்கிறபடினால ஒரு 6 கஜம் ஒரு 16 கஜம் அப்படி புட்டு புடவையை கட்டிருக்கிறபடினால இவர் பாலாஜி சக்தியினுடைய வடிவம், காளஹஸ்தி பண்டித்தாள் மாதிட்டாள்கள் ராமானுஜர் வந்திருக்க சமயத்தில் காளஹஸ்தியில பெரிய சதஸ் நடந்த விஷயம். அதே மாதிரி கோயில்ல பிரதட்சிணமா வரைச்ச 4 பக்கமும் சிங்கம் தான் இருக்கு, விஷ்ணு கோயில்ல கருடம் தான் இருக்கணும், சிங்கம் இருக்க அப்படினால பராசக்தியினுடைய கோயில் அப்படின்னு அவ வாதிட்டா. வெள்ளிக்கிழமை திருமஞ்சனம் பண்றங்கோ, ஆக பெண் தெய்வத்துக்கு தானே வெள்ளிக்கிழமை அபிஷேகம் பண்ணுவா, இந்த மாதிரி சில அடிக்கிறாவா, அதுல சில காளஹஸ்தி பண்டித்தாள் இவன் சிவன் ஸ்வரூபத்தோடு இருக்கான்னு சொல்லி வாதிட்டாரு. அதுக்கு பதில் சொன்னார், 7 நாள் வாதம் ஆக்குவாதம் நடந்தது, உடையவர் இவர் மகாவிஷ்ணு தான், ஹாரித சம்ஹிதை என்ற சம்ஹிதா கிரந்தம் விஷ்ணுவை துளசியினாலையும் அர்ச்சிக்கலாம் வில்வதளத்தினாலையும் அர்ச்சிக்கலாம்னு ஹாரித சம்ஹிதை சொல்றது, திருப்பதி மலமேல பெருமாளுக்கே வில்வதர்தான் அர்ச்சனை பண்றான்னா இந்த பணி ஒரே பயங்கர பணியா இருக்கும். இப்பவே பயங்கர பணி, அந்த நாள்ல இருந்து பயங்கர பணியா இருக்கும். இந்த வில்வதளம் என்பதானது சூடா இருக்கக்கூடியதான ஒரு சூட்டை தரக்கூடியதான ஒரு இலையானபடியினால பெருமாளுக்கு அந்த உபச்சாரம் பண்ணச்ச கொஞ்சம் சௌரியமா இருக்கணுன்றதுக்காக வில்வார்ச்சனை ஏற்பாடு பண்ணார்கள். சிங்கங்கள் இருக்கிறதுக்கு காரணம், காஞ்சிபுரம் வரதராஜர் கோவில்ல கூட சிங்கம் தான் இருக்கு. விஷ்ணு ஆலயம் நிர்மாணம் பண்ணச்ச சிங்கத்தையும் வைக்கலாம், வேளாழ்வாரையும் வைக்கலாம்னு ரெண்டு சொல்லிருக்கு. மிருகேந்திரோ அபிவான் இருக்கு ஆகம சாஸ்திரத்தில், அதனுடைய ரெண்டும் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒன்னொன்னுக்கு அவர் வந்து சமாதானம் சொல்லி திருவேங்கரமுடையான் ஸ்ரீனிவாசன் மகாவிஷ்ணுதான் ஸ்தாபிச்சார், அப்போ காளஹஸ்தி பண்டிதால் ஒத்துண்டான்னு சரித்திரம் இருக்கு, நடந்த விஷயம். ஆக நாற்றத்துழாய் முடி நாராயணன், அந்த திருத்துழாய் மாலையினாலே அலங்கரிக்கப்பட்ட கிரீடத்தை உடையவன் திரு அபிஷேகத்தை உடைய நாராயணன் அப்படின்னு. கோவிலை மேலும் நன்மார்பின் மேலும் சுடர்முடி மேலும் தாளினை மேலும் உடைந்த தன்னந்துழாய் உடையம்மான். அம்மாழ்வார் தன் பாசுரத்தில் தோளினை மேலும் தன் தோள்கள் ரெண்டு தோள்களிலேயும் திருத்துழாயை அவன் அலங்காரமாக சுமக்கிறான். சுடர்முடி மேலும் பிரகாசிக்கிற அந்த முடி திரு அபிஷேகத்தின் மீது, நன் மார்பின் மீதும் மார்பில தாளினை தாள்கள்ல இத சொல்லச்ச யாக்கியாத்தா சொன்னார், வீரராக இருப்பார், வீரராக இருப்பார், தன் ஆயுதங்களுக்கு அலங்காரம் செய்யுமா போலேன்னு. வீடு யாக்கியன் வீரால் என்ன பண்ணுவார், தங்களுடைய ஆயுதங்களுக்கு அலங்காரம் பண்ற மாதிரி தன்னுடைய ஆயுதங்களை எந்தெந்த அவயவங்கள் பிடிச்சிட்டு இருக்குமோ தாங்குமோ அதுகளுக்கெல்லாம் ஒரு அலங்காரம் பண்ணிருக்காராம். திருத்துறாய் மாலையினா அலங்காரம் பண்ணிருக்காராம். அப்படி எம்பெருமானுக்கு திருத்துறாயின்னா அவ்வளவு ஆசை இஷ்டம். ருக்மணி பிராட்டிக்கு நீ காளி கோவில் ரெடியா இரு நான் வந்துடுறேன்னு கிருஷ்ணன் சொல்லச்ச கிருஷ்ணன் சங்கத்தை எடுத்து ஊதிண்டே வரார். அவர் சங்கத்தை எடுத்து ஊதறதுக்கு முன்னாடியே திருத்துறாய் வாசனை வந்துருப்பான். அப்படி திருத்துறாய் மனம் கமழ்வது எம்பெருமான் கிட்டதான். சொல்லச்ச அஷ்டபுஜம் பெருமாள், அஷ்டபுஜம் பெருமாளை மங்களாசாசனம் செய்யறதுக்காக திருமங்கை ஆழ்வார் அந்த ஊருக்கு போற. இவர் யார், ஒரே வாசனையா இருக்க வேத வாசனையும் பிரபந்த வாசனையும் கமழ்கிறது இவர்கிட்ட. யார் இவர், வெண்திரல் வீரரில் வீரரொப்பார் சொல்லி தேவர் இவர்கள் தெரிக்க மாட்டேன். யார் தெரியல தெரிஞ்சுக்குள்ளியே கடைசியில அட்டபுஜகரத்தேன் என்னாரே சுவாமி நீர் யாருன்னு கேட்டா நான் அட்டபுஜத்தான் சொல்றார். ஆக எம்பெருமானிடம் வாசனையானது இருக்கு, எப்பேற்பட்ட வாசனை, வேத வாசனை பிரபந்த வாசனை, அத்தோடு கூட திருத்துழாய் வாசனை செய்து. நாற்றத்துழாய் முடி நாராயணன், அவன் யார், அவன் நாராயணன், அவரை ஒளிச்சு வைக்க முடியுமா, எல்லா இடத்திலையும் வியாபிச்சு இருக்கிறவன் அல்லையா, அந்தர்வியாப்தியும் பகிர்வியாப்தியுமாக விசுமாவதார காலத்தில் அவன் அந்தர்வியாப்தியாக, வாமனாவதார காலத்தில் பகிர்வியாப்தியாக எல்லா இடத்திலும் நீக்கமர நிறைஞ்சி இருக்கக்கூடிய சர்வேஸ்வரன் அல்லவா அவன். நாராயணன் இந்த ஜீவ சமூகங்கள் எல்லாத்துக்கும் யார் ஆசிரியமாக இருக்கிறானோ அவன் நாராயணன். நாற்றத்துழாய்முடி நாராயணன் நம்மால் போற்ற நாம், கிருஷ்ண பக்தியோடு கூடின நாம் அந்த எம்பெருமானை போற்றினோமானால் பறை தரும் புண்ணியன் நமக்கு அவன் பறையை, பறை என்றால் இந்த விரதம் அனுஷ்டிக்கிற சமயத்தில் நமக்கு தேவையான ஒரு சாதனம் வாத்தியம், அந்த வாக்கியத்தை அவன் கட்டாயம் கொடுப்பான். பறை தரும் புண்ணியன் ஆண் என்பதற்கு அர்த்தம் இல்லை. அவியேவன் அசைச்சொல் செய்யுளுக்காக போட்டிருக்க புண்ணியன் அப்படின்ற அவரோ புண்ணியன். யாவர்க்கும் புண்ணியமேன் ஆழ்வார் உப்புலியப்பன் கோயில் பெருமாள செவிகிச்ச புண்ணியமூர்த்தின்னு வர்ணிக்கிறார். புண்ணியானாமபி புண்ணியோசவன் சொல்லி பாரதத்தில் அப்படி புண்ணியமூர்த்தியாக விளங்குபவன் எம்பெருமான். இந்த புண்ணியன் என்பதற்கே சஹஸ்ரநாம பாஷ்யத்தில் புனாதீதி புண்ணியஹ புமாம்சம் நயதீதி புண்ணியஹான்னு சொல்லி நம்மை பரிசுத்தப்படுத்துபவன் நம்மை நற்கதிக்கு போகுமாறு செய்பவன் ரெண்டு அர்த்தம் இருக்கிற அப்படின்னா அப்பேற்பட்ட புண்ணியன் அவர். இந்த புண்ணியன் தான் சித்த தர்மம் என்று அழைக்கப்படுபவன். புண்ணியனால் உள்ளே இந்த வயதான் பதில் சொல்றாங்கன்னா ஒண்ணு பதில் சொல்றேன். உடனே சொல்ற பண்டொரு நாள் கூற்றத்தின் வாய் வீழ்ந்த கும்பகர்ணனும் தோற்று முறக்கே பெருந்துயில் தான் தந்தானோ. ஒரு காலத்தில் அதாவது ராமாவதார காலத்தில் கும்பகர்ணன் பிரம்மதேவரிடம் வரம் பெற்று அவன் வந்து ஆறு மாச காலம் தூங்கக்கூடிய நிலைமை அவனுக்கு ஏற்பட்டுடுத்து. அவன் நிர்தேவோ பவான் கேட்க வேண்டிய சமயத்தில் வாய் குளறி நித்ரான்னு சொன்னவே ததாசு சொல்லிட்டு போயிட்டார் அவன். ஆனால் அப்படின்னால அவன் தூங்கிட்டே இருக்கான். அதிகமான தூக்கம். அப்படி தூங்கிக் கொண்டே இருக்கிற அந்த கும்பகர்ணன் அவனுக்கும் உனக்கும் ஏதாவது போட்டி வந்துதா? அப்படி போட்டி வந்து தோத்து போறவா என்ன பண்ணும்? தன்கிட்ட இருக்கிற முக்கியமான வஸ்துவை ஜெயித்தவர்கிட்ட கொடுக்கிறது பழைய தமிழ் மரபு பண்பாடு. இதை தமிழ் இலக்கியங்கள்ல குழுமணித்தூரம் சொல்றாங்க. அதாவது தோத்து போயிட்டவா எதிர ஜெயிச்சவ என்ன பண்றான்? ஆ ஊன் ஆர்ப்பாட்டம் டான்ஸ் ஆகும். நாங்க தான் ஜெயிச்சோம். அதுக்கு பேர் குழுமணித்தூரம் பேர் தமிழ. இப்ப தமிழ சொன்னா யாருக்கு தெரியாது குழுமணித்தூரம் பேரு. இதுக்கே இன்னொரு பேர் இருக்கு தமிழ்ல நாவலிடுதல். தொண்டடிப்புரி ஆழ்வார் நான் நாவலிடுவேன் யமன் தலையில பேர் நான் வந்து காரை வச்சு டான்ஸ் ஆடுவேன். நான் விஷ்ணு பக்தன். என்ன எந்த தெய்வம் என்ன பண்ணும்? எந்த தேவதைகள் என்ன பண்ணும்? ஏன்னா சர்வே எஸ்மை தேவா பரிமாவகந்தி. எல்லா தேவதைகளும் விஷ்ணு பக்தனுக்கு காணிக்கையை செலுத்துகின்றனன்னு வேதம் சொல்றபடினால நான் விஷ்ணு பக்தன். தேவதைகள் எனக்கு பயம் இல்லை. ஆக யமன் தலையிலேயே நான் காலை வச்சு நர்த்தனம் புரிவேன் நாவலிடுவேன் தொண்டடை புரியாடுவார். நாவலிடுதல் ஒரு பதம் தமிழ் இருக்கு. அந்த மாதிரி தோற்றவர்கள் வெற்றி பெற்றவர்களுக்கு தன்னிடம் இருக்கக்கூடிய வஸ்துவை கொடுத்துடணும். கும்பகர்ணன் உங்ககிட்ட தோத்து போயிட்டாமா? அவங்கிட்ட இருக்க முக்கியமான வஸ்து தூக்கம் தானே? அந்த தூக்கத்தை அவனை கொடுத்துட்டு போயிட்டானா? ஏன்னா பண்டொரு நாள் ஒரு கால விசேஷத்தில் கூற்றத்தின் வாய் விழுந்த கூற்றம் யமன் யமனுடைய வாய் விழுந்த வாயிலே விழுந்த நீர் குடிக்க கல்லின ஏரியிலே அமிழ்ந்து சாபாரை போலே. நீர் குடிப்பதற்காக ஒரு ஏரிய தீனுமானால் அந்த ஏரியிலே ஒருத்தங்க கழுத்துல கயிறு போட்டு விழுந்து செத்து வச்சாங்க. அந்த மாதிரி இந்த கும்பகர்ணன் நிலைமை அப்படி இருக்கு. பெரிய பிரகாச சுவாமி வியாக்கியானம் சொன்னார் விட்டில் பூச்சி வழக்கில் விழுந்து செத்து போற மாதிரி. பண்டொரு நாள் கூற்றத்தின் வாய் வீழ்ந்த கும்பகர்ணனும் அந்த கும்பகர்ணன் தோற்றும் உனக்கே பெருந்துயில் தான் தந்தானோ. அவன் தோத்து போய் அவரிடம் இருக்கக்கூடியதான முக்கியமான வஸ்துவாக கருதப்படக்கூடிய அந்த பெருந்துயில் இருக்க தூக்கம் அதை உனக்கு கொடுத்துட்டானா? அப்படின்னு இது எப்படி இருக்கு? தோத்து போனவா ஜெயிச்சவாளுக்கு ஏதாவது இந்த மாதிரி தரணும் இங்க இருக்கா? ஏன் இல்ல? ராமாயண காலத்தில் உண்டு. சீதா கல்யாணம் ஆச்சு, மஞ்ச வேட்டியோட நாலு குமாராலையும் ஆட்சிக்கு வந்து இருக்கார் தசரதன். நாலு குமாராளோடு கூட தசரத மகாராஜா வந்துட்டிருக்கார். மத்தியானம் மூணு மூன்றரை மணி இருக்கும். பறவைகள்லாம் தாறுமாறா பறக்கின்றனவாம். இது சகுனம் சரியில்லையே, இந்த பட்சிகள்லாம் பறக்கக்கூடாது அப்படின்னு நினைச்சுக்கிறாராம். உடனே வசிஷ்டர் சொல்றாங்க, அதோ பாருங்க அந்த பறவை பறக்கிறது, ஆபத்து வந்தால் உடனே நிவர்த்தி ஆயிடும் அப்படின்னு அவர் சொன்னாராம். கொஞ்ச தூரம் வந்துட்டே இருக்கா, எதிர டங் 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 டங்னு ஒரு பெரிய ஒரு வில்ல வச்சுட்டு பரசுராமர் வந்திருக்க. என்னமோ சிவதனுஷத்தை முடிச்சுட்டானா உன் பிள்ள, என்கிட்ட ஒரு விஷ்ணு தனுஷ் இருக்கு, இந்த விஷ்ணு தனுஷத்தை அவன் முடிச்சுட்டான்னு நான் அவரை பாராட்டுறேன். உண்மையான வீரராகவன் அவர், ராகவனை வீரராகவனாக நான் ஒத்துக்கிறேன். வசிஷ்டரை பார்க்கிறார் ராமன். ஆச்சாரியனுடைய குருவனுடைய அனுமதியை வாங்கிட்டு தகப்பனாரையும் பார்த்துட்டு, சரி இவர் வானாமான பயப்படுறார். ராமன் அந்த விஷ்ணு தனுஷையும் அதே மாதிரி முடிச்சு போட்டான், ஆரோபணம் பண்ண. உடனே பரசுராமன் ரொம்ப ஆச்சரியப்பட்டு, அக்ஷயம் மதுஹந்தாரம் ஜானாமித்வாம் சுரோத்தமம் தனுஷோசிய பராமரிசாத் ஸ்வஸ்திதேஸ்து பரந்தபா. ஆஹா, எப்பேற்பட்டவன் நீ, நாசமற்றவன், அக்ஷயம் கீட்சையே தாது, நாசம் இல்லாதவன். ஆக உனக்கு நாசம் எங்க உண்டு? நீ அஜோ நித்யா சாஸ்வதோ அயம் புராணஹ நகன்யதே ஹன்யமானே சரீரேன்னு உபனிஷத்தில் சொன்ன ரீதியில சாஸ்வதமாக விளங்கக்கூடிய தத்துவம் அல்லவா? அக்ஷயம் மதுஹந்தாரம், மது என்கிற அசுரனை கொன்று மதுசூதன் என்ற அந்த பெயர் பெற்றவனே, ஜானாமித்வாம் சுரோத்தமம் உன்னை நான் யாரு நன்கு அறிவேன், தனுஷோஸ்ய பராமரிசாத்து எப்ப இந்த வில்லை நீ முடித்தாயோ அதை வச்சுட்டே நான் முடிவு பண்ணிட்டேன். நீ கெட்டிக்காரன், நீ வந்து வீரராக வந்தான், ஸ்வஸ்தி தேஸ்து பரந்தப, உனக்கு மங்களம் உண்டாகட்டும், எதிரிகளை தபிக்க செய்பவனே உனக்கு மங்களம் உண்டாகட்டும் அப்படின்னு ஆசீர்வாதம் பண்ணிட்டு பரசுராமர் அப்படியே அவன் ஆலிங்கனம் பண்ணார். கோதண்ட ராமன அவர் சக்தி அவர் கொடுத்துட்டார்னு எழுதுறார் வியாக்கியானங்கள்ல. அப்படி கொடுத்துட்டு பரசுராமர் கேரளாவுக்கு பக்கம் போயிட்டாராம். இப்ப கூட கேரளாவுக்கு பரசுராம கஷேத்திரம்னு பேரு, பரசுராம கஷேத்திரம் தான் சங்கல்பம் பண்ணிப்பாங்க கேரளால. சிரஞ்சீவியாக பரசுராமர் இருந்திருக்கார் அர்த்தம். அப்படி தோற்று போனவர்கள் தன்னிடம் இருக்கக்கூடிய வஸ்துவை கொடுக்கறதுன்னு விட்டு பரசுராமர் தன்னுடைய தவோ வலிமையை ராமபிரான் கிட்ட ஒப்படைச்சிட்டு போலையா அப்படின்னு சொல்றா பூர்வாச்சாரியர். பட்டொரு நாள் கூற்றத்தின் வாய் வீழ்ந்த கும்பகர்ணனும் தோற்று உனக்கே பெருந்துயில் தான் தந்தானோ. இந்த துயில்லையும் பெருந்துயில் எத்தனை எழுப்பினா எழுந்துக்கான துயில், பேர்பட்ட துயில், அதுக்கு என்னென்னமோ கதைகள்லாம் எழுதுறாங்க தேவையில்லைங்க. ஆக பெருந்துயில் தான் தந்தானோ, ஆற்ற அனந்தனுடையாய், ஆற்றல் இல்லு கிடையாது, ஆற்ற அனந்தனுடையாய் மிகுந்த சோம்பலை உடையவளே, அதிகமான சோம்பேறித்தனமா இருக்கிய, எழுந்து வர வேண்டாமா? ஒரு ஆக்டிவ், செய்ய வேண்டிய காரியத்தில் ஒரு துறை, செஞ்சு முடிக்கணும்ன்ற அதுல ஒரு அந்த ஒரு இது இருக்க வேண்டாமா உனக்கு? சோம்பேறித்தனமா இருக்கியே. ஆத்த அறந்தனுடையாய், சோம்பேறித்தனத்தோடு கூடினவளே அப்படி சொன்ன உடனே, ஐயோ இந்த மாதிரி ஒரு பாகவதோத்தமையை ஒரு கிருஷ்ணனுக்கு பிரியமானவளை அந்த மாதிரி சொன்னார், அதனால அபசாரம் இல்லையா? பாகவத அபசாரம் கொடியது இல்லையா? நாம் எதுக்கு இந்த மாதிரி சொல்லணும்? தோனித்த ஆண்டாளுக்கு அருங்கலமே அப்படின்ட்டா. உடனே எங்க அத்தனை பேருக்கும் சிரோபூஷணமாக விளங்குபவளே அருங்கலமே, நாங்கள் எங்கள் சிரசில ஒரு அலங்காரம் மாதிரி வைத்துக் கொள்ளக்கூடிய அளவுக்கு ஒரு பெருமை வாய்ந்த ஒரு மகிமை பொருத்திய ஒரு பெண்ணாக விளங்குபவளே அப்படின்னு கூப்பிடுறாள். என்ன எதிராளியே அந்த மாதிரி நாம் வந்து கூப்பிடுறது நமக்கு சிரேயோதாயகம். இதுல சூக்ஷ்ம அர்த்தம் பொதிஞ்சிருக்கு. அதனால பராசர பட்டர் ஸ்ரீரங்கம் ரங்கநாத பெருமாளை சேவிக்க போச்ச, தன்னை ரொம்ப தாழ விட்டுக்கொண்டு, தனக்கு எந்த விதமான கல்யாண குணமும் இல்லை, நல்ல குணம் இல்லைன்னு சொல்லி அப்படி தன்னை தாழ விட்டுக்கொண்டுதான் பெருமாட்ட அவர் வந்து ஸ்லோகங்கள் சொல்லுவாராம். அமரியாத சுந்தரக மாதிரி ஸ்லோகங்கள் இருக்கு, அதெல்லாம் சொல்லி அந்த மாதிரி தன்னை ரொம்ப தாழ விட்டுக்கொண்டு அந்த மாதிரி சொல்லுவது பெரியவாளுடைய வழக்கம். என்ன இந்த மாதிரி நல்ல இதெல்லாம் நாம் பெற்றால்தான் அதுதான் நம்ம காப்பாற்றும். சம்பாதிச்ச பணம் எல்லாம் பேங்க் பேலன்ஸோடு இருந்துடும். பந்து வர்க்கங்கள்லாம் ஸ்மசான வரையில் தான். நாம் சம்பாதிச்ச அந்த சுகிருத்தம் துஷ்கிருத்தம் இருக்க அதுதான் கச்சந்தம் அனுகச்சது. அர்த்தா கிரகே நிவர்த்தந்தே ஸ்மசானே வித்திர பாந்தவாக சுகிருத்தம் துஷ்கிருத்தம் செய்வ கச்சந்தம் அனுகச்சது. அதுபடினா நம்ம விரிவாக அருளி செய்திருக்கிற நல்ல விஷயங்கள், அவள் காட்டி கொடுத்த அந்த அனுஷ்டானம், அது எல்லாத்தையும் நாம் வந்து குடும்பம் வரையில் நாம் அனுசரிச்சோமானால் அது நமக்கு நல்லது. ஆக சிரோ பூஷணமே அருங்கலமே, யாரையும் நாம் பூஷிக்க வேண்டாம், அவளை நாம் ஸ்தோத்திரமே பண்ணுவோம்னு அந்த கோபகண்டிகையை பார்த்து அருங்கலமே அப்படி கூப்பிட்ட. கூப்பிட்டு தேற்றமாய் வந்து, நீ தேற்றமாய் வா. ஏன்னா இவன் வீடு ஒரு மாடி மேல் இருக்கான், இந்த பெண் மாத்திரம் மாடி மேல் இருக்கான். ஆறாயிரப்படி வியாக்கியானத்தில் அப்படியே இருக்கு, மாடியிலேருந்து வராதுதான் இருக்கு. ஆனா அப்படினால தேற்றமாய் வந்து தடுக்கிக்கு படிக்கிட்டு தடுக்கி உந்துட போறேன், நிதானமா வா. தேற்றமாய் வந்து நிதானித்து வா. அப்படி நிதானிச்சு வரச்ச நீ எப்படி வரணும்னா, தாராதேவி வரா மாதிரி வராதே. சொன்ன வாக்கு சொன்னபடி அவன் வரல. மழைக்காலம் முடிஞ்ச உடனே, வருஷாக்காலம் முடிஞ்ச உடனே நான் வந்து கரெக்டா உங்க எதிர வந்து நிற்கிறேன்னு சொல்லிருக்கான் சுக்ரீவன். சொன்னபடி வரல. ராமனுக்கு கோபமே வராத ராமனுக்கு கோபம் வந்து, கோபம் அகாரய தீவிரம். அப்படி கோபம் வராத ராமனுக்கு கோபம் வந்து அவன் என்ன பண்ண, இளைய பெருமாளை பார்த்து லட்சுமணா என்ன போய் பார்த்துக்குவா. லட்சுமணன் அவர் சின்னத்து தொட்டதுக்கெல்லாம் கோபம் தான் இருக்கும். நேர போனார் சுக்ரீவான்னு கத்தினர் அந்த குக வாசல் இருந்து. அந்த சமயத்தில் தாராதேவி சுக்ரீவனோட இருந்து கொண்டிருக்கிறாள். இந்த வார்த்தையை கேட்ட உடனே, அந்த சொல்ல கேட்ட உடனே பயந்து போய் என்னமோ ஆயிடுத்துட்டு அப்படியே எழுந்து வந்தாளாம். அவ கட்டியிருந்த அந்த அரை புடவையெல்லாம் அப்படியே நெகிழ்ந்து போறதான் கீழே, அதை அப்படியே பிடிச்சுட்டாளாம். பிடிச்சுட்டு நகைகள்லாம் தாறுமாற இருக்கான், அதெல்லாம் சரி செஞ்சுக்கலையா. வேக வேகமா வந்தாளாம் தாராதேவி. ஆக தாராதேவி அன்னைக்கு வந்தா அந்த மாதிரி வராத, தேற்றமாய் வந்து நிதானமாக வா. நிதானமாக வந்து திறவேலோர் எம்பாவாய், இந்த கதவை நீ திறந்து விடணும் அப்படின்னு ஆண்டாள் இன்றைய பாசுரத்தில் பிரார்த்திக்கிறாள். மேற்கொண்டு இங்க 41 இன்னைக்கு நாளை கொஞ்சம் அப்படி இருக்கும், அப்புறம் நம்ம நமக்கு எவ்வளவு நாள் டைமோ அவங்க சொல்லலாம். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாரிணே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குருவே நம, ஸ்ரீமதே ஸ்ரீ லட்சுமி நிசம்மதிய பாதுகா சேவக சிவன் ரகோஸ்ரீ நாராயண இதீந்திர மகா தேசிகாய நம, சிவதே சிவகோஷி ரங்கநாதீந்திர மகாதேசிகாய் நமஹ.
ரெண்டு பேரும் வேண்டிருக்காங்க.